6/7/67 அன்று அரசிதழ் பதிவு பெறாத அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தலைமைச் செயலகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரை.
அன்புள்ள தலைவர் அவர்களே, நண்பர்களே, இந்த வருடம் புதிதாக மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள், இதனுடைய துவக்க விழாவினை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு அழைத்ததற்காக முதலிலே அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் மற்ற அமைச்சர்களையும் செயலகத்திலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளையும் அன்போடு வரவேற்று பேசிய நண்பர் ஒருவரிடத்தில் விஷயங்களை எவ்வளவு பக்குவமாக சொல்ல வேண்டும் என்ற முறையை மிக திறமையாக அவர்கள் கையாண்டதற்காக அவருக்கு நான் முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷயங்களை பக்குவமாக எடுத்துச் சொல்வது என்பது ஏதோ நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இப்பொழுது அந்த காரியத்தை நீங்கள் எங்களை விட திறமையாக செய்வதை நான் அறிந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளபடி செயலகத்திலே பணியாற்றுகின்றவர்களிலே பலருக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது, நல்ல எழுத்தாற்றல் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை நல்ல முறையிலே வளர்த்துக் கொள்வதற்கு இந்த மன்றம் பயன்பட வேண்டும் என்று நான் தெரிய விரும்புகிறேன். எவ்வளவு கடினமான வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும், வாழ்க்கையிலே எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும், மனிதருடைய மனதிற்கு ஒரு தெம்பும் நிம்மதியும் ஏற்பட வேண்டுமானால் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்ற வேலை தவிர மற்ற ஏதாவது ஒன்றிலே அவர்களுக்கு ஈடுபாடு இருக்க வேண்டும். இசையிலே இருக்கலாம், ஓவியத்திலே இருக்கலாம், கலையிலே இருக்கலாம், மக்களுக்கு தொண்டாற்றுவதிலே இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் ஒழிய மனிதருக்கும் எந்திரத்திற்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அதிலும் சர்க்கார் அலுவலகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற வேலை செப்பளிக்கக்கூடிய வேலை என்று நான் சொல்வதற்கில்லை. எனக்கே இந்த 6 மாதத்தில் அது சலித்து போயிருக்கிறது என்றால், நீங்கள் ஆண்டு பலமாக அதே காரியத்திலே ஈடுபட்டு ஊருக்கு முதலிலே வந்த காகிதத்திற்கும் 2வது வந்த காகிதத்திற்கும் 5-6 வரிகள் தவிர வேறு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் திருப்பி திருப்பி இவர் அவரை கேட்க வேண்டும், அவர் இவரை கேட்க வேண்டும், இவர் சொன்னது சரிதானா என்று அவரை கேட்டு பாருங்கள் என்று இப்படி சுற்றி சுற்றி கொண்டு வருகின்ற ஒரு காரியத்தில் எப்படித்தான் நீங்கள் சரிக்காமல் இத்தனைவர்கள். ஆனால் அவ்வளவு சலிப்பளிக்கக்கூடிய காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டிருப்பதாலே தான் ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் நடக்கிறது. உங்களுக்கு எதிரே சரிப்பு ஏற்பட்டு போய்விடுமானால் நாட்டினுடைய நிர்வாகம் சரியாக நடைபெற முடியாது. ஆகையினாலே ஒரு வகையில் நீங்கள் உள்ளத்திற்கு கிடைக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் இழந்து சலிப்பு தரக்கூடிய ஒரு காரியத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது மக்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் பெறுகின்றீர்களோ இல்லையோ நான் எண்ணுகின்ற பொழுதெல்லாம் அதனை பெறுகின்றேன். ஆகையினாலே உங்களுடைய சிறந்த தொண்டு சமுதாயத்திலே இன்றைய தினம் பெரிய அளவுக்கு மதிக்கப்படவில்லை என்றாலும் வெகு சீக்கிரத்தில் சமுதாயம் இதனை நன்றாக உணர இருக்கிறது என்பதனை மட்டும் நான் உறுதியாக சொல்ல விரும்புகின்றேன். நண்பர் முனுசாமி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பெரிய அதிகாரிகளிடத்திலே கேட்டால் கூட அவர்கள் அதை திருப்பி எங்களிடத்திலே தான் அனுப்புவார்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மரத்துக்கும் மரத்தின் அளவுக்கு வேறு இருக்காது, வேறு சிறிதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த சிறிய வேர் பழுதுபடாமல் இருக்கின்ற வரையிலே தான் பெரிய மரம் நிலைத்திருக்க முடியும். பெரிய அதிகாரிகளானாலும், அதிகாரிகளுக்கு மேலே அதிகாரிகள் என்று அழைக்கப்படுகின்ற அமைச்சர்கள் ஆனாலும் அந்த மரத்தை எப்படி சிறிய வேர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றனோ அப்படி உங்களுடைய வேலை செம்மையாக இருக்கிற வரையில்தான் அந்த மரம் நிலைக்க முடியுமே தவிர வேரிலே ஏதாகிற பழுது ஏற்பட்டு விடுமானால் மரம் நிலைக்காது என்பதை யாருமே அறிந்திருக்கிறார்கள். அதனாலேதான் இந்தியா முழுவதிலும் நம்முடைய தமிழகத்திலே உள்ள சர்க்காருடைய செயலகத்திலே பணியாற்றுகின்றவர்களுக்கு மிகுந்த பெருமையும் நல்லதோர் பேரும் எல்லா இடத்திலும் கிடைத்திருக்கின்றது. நான் டெல்லியிலே உள்ள பேரரசிலே பணியாற்றுகின்றவர்களையும் பார்த்திருக்கிறேன். நம்முடைய நண்பர் இங்கே சொன்னார்கள், எங்களுக்கு ஓய்வாக இருப்பதற்கு இடம் கிடைக்காமல் மரத்தடியில் அல்லவா இருக்கிறோம் என்று சொன்னார்கள். டெல்லியிலே உள்ளவர்களிலே பல பேர் அதை பெருமையாகவே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அழகான புல்வெளிகள் இருக்கின்றன, சர்க்கார் கட்டிடத்தை சுற்றி இஷ்டம் இருந்தால் வேலை செய்வோம், கொஞ்சம் சலிப்பு இருந்தால் புல்தரையில படுத்து தூங்குவோம், இது அல்லவா சர்க்கார் அலுவலகம் என்று அங்கே அவர்கள் பெருமையாகவே இதை கருதுகிறார்கள். நீங்கள் அப்படி இல்லாமல் கடமை உணர்ச்சியோடு இருப்பதாலேதான் கடினமாக உழைத்த பிறகு மனதிற்கு ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும், நல்ல ஏடுகளை படிக்க வேண்டும், நாளை நண்பர்கள் உட்கார்ந்து சுவையாக உரையாட வேண்டும், சிறிதளவு விளையாட வேண்டும், சிறிதளவு மனதிற்கு தெம்பு தேடிக்கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த இடம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டது மிக நியாயமானது என்பது மட்டுமல்ல, மிக தேவையானது என்பதனை இதை தொடர்ந்து இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தோடு இணைத்தால் இந்த விளையாட்டு இடங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் மிக தேவை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். நம்முடைய நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வேகமாக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய நாட்டில் இருக்கின்ற வறுமை காரணமாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு மலிவு விலையிலே கிடைக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு குடும்பத்தை வளர்ப்பதுதான். இந்த இருக்கின்ற நிலைமை இருப்பதாலே தான் மனித உள்ளமும் சரி மனிதனுடைய வாழ்வும் சரி கருகி கொண்டு வருகிறது. கடினமாக உழைத்த நேரம் போக, வீடுகளிலே உள்ள குடும்பத்தாரோடு குதூகலமாக இருந்த நேரம் போக, மனதை விசாரப்படுத்திக் கொள்வதற்கும் மனதிற்கு செம்பை தேடிக்கொள்வதற்கும் பொழுதுபோக்கை வருவித்துக் கொள்வதற்கும் படிப்பகங்கள், விளையாட்டு இடங்கள், கூடி பேசுகின்ற இடங்கள் இவைகளெல்லாம் திறம்ப தேவை. ஆகினால் அந்த காரியத்தில் நீங்கள் எடுத்து சொன்னதை நான் நூற்றுக்கு நூறு முழுக்க முழுக்க ஆதரிக்கின்றேன். ஆதரிப்பது மட்டுமல்லாமல் இந்த செயலகத்திலேயே உங்களுக்கு அதற்கென்று ஒரு தனி இடம் தேவை என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன். ஒப்புக்கொள்வது மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை பெறப்போகிறீர்கள் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இதே இடத்திலே நீங்கள் சொன்னபடி அவர்கள் சொன்னார்கள், மோட்டார் செட்டுக்கென்று இருக்கிறது, அதையாவது கொடுங்கள், நான் உங்களை அவ்வளவு கேவலப்படுத்த மாட்டேன். இதற்காக உங்களுக்கு தனியான ஒரு மண்டபமோ அல்லது பொறியியல் வல்லுநர்கள் அதற்கு ஒப்பமளிப்பார்கள். ஆனால் இதே கேரிசன் தியேட்டரையே ஒரு மாடி கட்டடமாக்கி மேலே ஒரு அறையும் இந்த இடமும் அப்படியே வைத்து இதிலே ஒரு பகுதியை உங்களுடைய பொழுதுபோக்கு இடமாக மாற்றிக் கொடுப்பதற்கு இன்னும் ஓராண்டுக்குள் தக்க நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதை நான் செய்து முடிக்கிறேன் என்று சொல்லுகிற நேரத்தில் உங்களிடமிருந்து நான் இன்னொன்று எதிர்பார்க்கிறேன். எதை எதிர்பார்க்கிறேன் என்றால், வெறும் பத்திரிகைகளை படிப்பதும் உரையாடுவதோடு மட்டுமல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் உங்களை கலைத்துறையிலே அதிலே தொடர்புடையவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பல வருடங்களாக நம்முடைய சென்னை அரசினுடைய செயலகத்தில் உள்ளவர்கள் கலைத்துறையில வல்லவர்களாக இருந்து பல நல்ல நாடகங்களை எல்லாம் நாடகம் நடத்தியிருக்கிறார்கள். நான் உயர்நிலை பள்ளி மாணவராக இருந்த காலத்தில் அப்படிப்பட்ட நாடகங்களை பார்த்தும் இருக்கிறேன், அதற்கு டிக்கெட்டுகளை கூட விற்றும் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அப்படிப்பட்ட நாடகத்துறையில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது எனக்கு வியப்பாகவும் இருக்கிறது, வருத்தமாக கூடியிருக்கிறது. ஏனென்றால் முன்னாலே இருந்ததை விட வேடமணிந்தால் வெகு பொருத்தமாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் பலர் என் முன்னாலே இருப்பதை பார்க்கிறேன். பாடினால் இனிமையாக பாடக்கூடிய பலர் இந்த அலுவலகத்தில் பணியாற்றுவதை பார்க்கிறேன். பேசினால் தெளிவாக பேசக்கூடியவர்கள் இதில் இருப்பதை பார்க்கிறோம். நம்மளுடைய நண்பர் முதுசாமியை எடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் தவறாக செல்லுகிற ஒரு தம்பிக்கோ மகனுக்கோ பக்குவமாக புத்தி சொல்லுகிற அண்ணன் வேடத்திலோ தந்தை வேடத்தில் அவர் வந்து இப்பொழுது பேசிய பேச்சையே பேசுவார். அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இவைகளை நாம் கலைத்துறையிலே பயன்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதில் இப்போது இந்த உலகத் தமிழர் மாநாட்டுக்காக பல்வேறு நாடக குழுக்களை அணுகி அந்த நாடகங்களை பல ஜில்லா தலைநகர்களிலே நடத்தி நன்கொடை திரட்ட வேண்டும் என்ற முயற்சி எடுத்துக்கொண்ட பொழுது நான் அப்பொழுது கூட கேட்டேன், முன்னாலே செங்கிலச்சேரி அசோசியேஷனிலே நாடகம் ஆடுவார்களே, இப்படி அந்த நாடகங்கள் இல்லையா என்று கேட்டேன். என்னமோ இப்போது இருப்பதை நடப்பதை காணோம் என்றார்கள். அப்படி ஒரு நாடகம் இருந்திருக்குமானால் அதற்கும் உங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக பெருமை தேடலாம், இந்த உலகத்தமிழர் மாநாட்டுக்கே பெருமை தேடலாம் என்று நான் கருதினேன். அது இப்போதைக்கு முடியாவிட்டாலும் நீங்கள் அந்த கலைத்துறையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது கலை வளர்வதற்கு பயன்படும், உங்களுடைய மனதிற்கு தெம்பு ஏற்படுவதற்கும் பயன்படும், குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்திற்கும் அறுவை சிகிச்சையை விட அருமையான முறையிலே அது பலனை கொடுக்கும், மனதிற்கு நிம்மதி ஏற்படும். அந்த நாடகத்தின் மூலமாக கூட நாம் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களினுடைய மேன்மையை பற்றி எடுத்து விளக்கலாம். குடும்ப கட்டுப்பாடு இருந்தால் சமூகம் எப்படி வளர முடியும் என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லலாம். அதற்கு நீங்கள் ஒருப்பட்டு அந்த கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு முன்வருவீர்களானால் நான் இப்போது எனக்கு இருக்கின்ற வேலை மிகுதியினாலே நாடகம் எழுதுவதை ஓரளவுக்கு விட்டுவிட்டிருக்கிறேன் என்றாலும் நீங்கள் நாடகமாட முன்வந்தால் நான் அதற்கு நாடகம் எழுதி கொடுப்பதற்கு அந்த வகையிலே நீங்கள் கலைத்துறையிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவர்களோடு கேட்டுக் கொள்கிறேன். வெறும் நாடகக்காரர்கள் மட்டும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை பற்றி பிரச்சார நாடகம் நடத்தினால் அதில் கிடைக்கக்கூடிய பலனை விட பொறுப்புள்ள வேலைகளிலே உள்ளவர்கள், சர்க்கார் நிர்வாக அலுவலகத்திலே உள்ளவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து நாடகமாடி நாடகத்தின் மூலம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு தனி செல்வாக்கும் தனியான மதிப்பும் இயற்கையாக ஏற்படும். அந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் பெரித விரும்புகிறேன். நான் சென்ற தடவை உங்களை சந்தித்த பொழுது இங்கே உள்ளவர்களெல்லாம் வெளியிடுகின்ற பத்திரிகையை பார்த்து அதில் எவ்வளவு அருமையான கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நான் பார்த்து மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த எழுத்தாற்றலையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்வதன் மூலம் எண்ணங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதிலேயும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். இந்த வகையிலே உங்களுடைய மனதிற்கு நீங்கள் நிம்மதி தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிற நேரத்தில் இப்படித்தான் நிம்மதி தேடிக்கொள்ள வேண்டுமா, ஊதிய உயர்வே கிடையாதா, வசதிகளே கிடைக்காதா என்று நீங்கள் ஐயத்தோடு கேள்வி கேட்காதீர்கள். அவைகளை நான் முழு அளவுக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உடனடியாக இந்த குடிதண்ணீர் பிரச்சனையை பற்றி நம்முடைய நண்பர் சொன்ன பொழுது எனக்கே கேட்பதற்கு உருக்கமாக இருந்தது மட்டுமல்ல, நானும் இங்கே தண்ணீர் குடிக்கிறோமே, நாம் உப்பு தண்ணீரை தான் குடித்துக் கொண்டிருக்கிறோமோ என்னவோ போல இருந்தது மட்டும் தெரிகிறது, இவ்வளவுதான் புரிகிறது என்று நானே கூட எண்ணிக்கொண்டேன். அந்த குறையை புதிய நீர் தொட்டி அமைப்பதன் மூலமும் அல்லது குழாய்களை பழுதுபார்ப்பதன் மூலமும் ஏதாவது ஒரு வகையில் அந்த குடிதண்ணீர் குறைபாட்டை நீக்க வேண்டும் என்று நான் நம்முடைய தலைமை செயலர் அவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 3 மாதத்தில் அந்த குறை தீர்க்கப்படும் என்பதை மற்றபடி இன்னொன்று சொன்னார்கள், எங்களுடைய சர்க்கார் ஊழியர்கள் எந்தெந்த பகுதியிலே குடியிருக்கின்றார்களோ அந்த பகுதிக்கு மொபைல் மெடிக்கல் வேன் அனுப்பியாகிலும் எங்களுக்கு வைத்திய சிகிச்சை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடுமானால் அதை ஏற்றுக்கொள்வதிலே தடை இல்லை. ஆனால் சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் சில இடத்திலே தான் பெருமளவுக்கு இருக்கின்றார்கள், மற்றபடி சித்தி கிதறி இருக்கின்றார்கள். இங்கே பணியாற்றுகின்றவர்களிலே பல பேர் செங்கற்பட்டு வரையிலே இருக்கிறார்கள், சிங்கப்பெருமாள் கோயிலிலே இருக்கிறார்கள், வண்டலூரிலே இருக்கிறார்கள், ஆவடி அம்பத்தூரிலே இருக்கிறார்கள். ஆக அதற்கு மொபைல் தான் வைத்து இவ்வளவு பேர் பார்ப்பது என்பது முடியாத காரியம் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் அதற்கு முன்னாலே இன்னொன்று தெரிவித்தார்கள், எங்களுக்கென்று மலிவான விலையில வீடுகளை கட்டி அதை வாடகை அல்லது வாடகை கொடுப்பதன் மூலமே அதை விலைக்கு வாங்குவது என்ற ஒரு திட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் மேற்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுகின்ற காலத்தில் அப்படிப்பட்ட மொபைல் வேன் மெத்த பயன்படும். ஏனென்றால் ஒரு இடத்திற்கு வந்தால் ஒரு 1000 சர்க்கார் ஊழியர்கள் இருக்கிறார்கள், 500 சர்க்கார் ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்ற திட்டங்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த காரியத்தை சுலபமாக நடத்த முடியும். அதற்கு ஏற்ற வகையிலே இந்த வீடு கட்டுகின்ற திட்டத்தை பற்றி இப்பொழுது இருக்கிற முறை உள்ளபடி எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. சர்க்கார் உத்தியோகத்தில் மட்டுமல்ல, யார் என்று எதனா வீடு கட்ட ஆரம்பித்தாலும் பாதியில் கட்டிய வீட்டை அடமான வைத்துத்தான் பிறகு வீட்டை கட்டி முடிக்கிறார்களே தவிர போட்ட திட்டத்தின்படி வீட்டை கட்டி அதற்கு பிறகு கடன்காரராக இல்லாமல் யாரும் இருப்பதில்லை. எந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசம் நடந்தாலும் முதல் மரியாதை அந்த கடன் கொடுத்தவருக்குத்தான் கிடைக்கிறது. அவரைத்தான் ரொம்ப மரியாதையோடு வரவழைத்து கூடத்தில் உட்கார வைத்து எல்லா மரியாதை செய்வார்கள். அதை பார்த்து பல பேர் கூட கேட்பார்கள், உங்களுக்கு உறவினரா உறவினரா என்று. அதெல்லாம் உறவினர் அல்ல, அவர் வேறே நான் வேறே, ஆனால் அந்த புண்ணியவார் இல்லை என்றால் இது அந்த அளவுக்கு ஒரு வீடு கட்டுவது என்பது அவரது கடனில மூழ்கி போகத்தக்க அளவுக்கு இந்த எத்தனம் இருக்கிறது. அதை நம்முடைய கட்டிடக்கலை நிபுணர்கள் என்ன செய்வார்களோ எனக்கு தெரியாது. என்ன திட்டம் இருக்குமோ அதையும் நான் ஆராய்ந்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது 1000 செலவு வெகுவாக குறைந்தால் ஒழிய நம்மிட பெரும்பாலானவர்கள் சொந்த வீட்டை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த முடியும் என நம்பிக்கை விட்டுவிட வேண்டும். அந்த அளவுக்கு கட்டணத்தின் விலை அதிகமாக இருக்கிறது. நான் ஜப்பான் நாட்டிலே பார்த்தேன், அங்கே கட்டப்பட்டிருக்கிற வீடுகளுக்கு வெளியிலே உள்ள 4 பக்கத்து சுவர் தான் கொஞ்சம் அழுத்தமான கல் கட்டிடமாக இருக்கின்றது. உள்ளே நம்மை போல் ஒரு ஒரு அறைக்கு ஒரு வாசற்படி, ஒரு ஒரு அறைக்கு இன்னொரு அறைக்கும் பக்கத்தில் குறுக்கே ஒரு சுவர் என்று எப்படி புறா கூண்டுகளைப் போல அமைத்துக் கொண்டு அதற்கு நிரம்ப செலவை கட்டிடத்திற்கு உள்ளே செலவழிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு 4 சுவர் கொண்ட ஒரு மனையை முதலில் அமைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான கூடம் அறை இவைகளுக்கெல்லாம் சொருகு பலகைகள், அவைகளை இழுத்து விட்டால் அறை, மடக்கி விட்டால் ஒரே கூடம் என்று இருக்கத்தக்க அளவுக்கு ஜப்பானிலே வீட்டு முறை இருக்கிறது. அதற்கு நம்முடைய கட்டடக்கலை நிபுணர்களை கேட்டால் காரணம் சொல்லுவார்கள், அது பூகம்பம் உள்ள நாடு, ஆகையால் தான் பயந்து கொண்டு அப்படி கட்டினார்கள் என்று. இது பூகம்பம் இருக்கிற நாட்டில் இப்படி கட்டினார்கள் என்றால் நாம் இவர்கள் சொல்லுகிற முறைப்படி வீடு கட்டினால் வாழ்க்கையில பூகம்பம் வந்து விடுகிறது. ஆகிறார் ஏதாக ஒரு வழியை கண்டுபிடித்து இந்த வீடு கட்டுகிற முறையில் அந்த செலவினத்தை குறைக்க வேண்டும். அதற்கு இந்த நமக்கு கட்டடங்களுக்கு தேவையாகின்ற செங்கற்கள் இருக்கின்றனவே, இந்த செங்கல்லுடைய விலை எவ்வளவு மாயமாக ஏறுகள் இறங்குகிறது என்பதை நான் இப்பொழுது அனுபவத்திலே பார்த்தேன். ஏழை மக்களுடைய குடிசைகள் எரிந்து போன பிறகு அவர்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பதற்காக ஈடுபட்டு அதற்கு வேண்டிய பணத்தை சேர்த்தாகிவிட்டது. 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் சேர்ந்தது. ஆனால் சேர்ந்த அளவுக்கு பணத்தை செலவழித்து வீடு கட்ட முடியாமல் தவக்கம் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டேன், அதிகாரிகளை சொல்லுகிறார்கள் செங்கல் கிடைக்கவில்லை என்று. செங்கல் சூழல் நிறைய இருக்கிறதே என்றேன், சிரிக்கிறார்கள். என்ன சிரிக்கிறீர்களே என்றேன், இருக்கிறது நமக்கு கிடைக்கவில்லை என்கிறார்கள். என்ன அதற்கு பொருள் என்று கேட்டால், அதற்கென்று நிர்ணயித்திருக்கிற விலைக்கு கேட்டால் செங்கல் இல்லை. இது திருநீலகண்ட நாயனார் புராணத்திலாம் சொன்னார், மரவாய் மறைந்த ஓடியும் இந்த கல்லெல்லாம் விலையை குறைத்தால் அது மாயமாக மறைந்தே போகிறது. அதற்கு பிறகு தனிப்பட்ட கான்ட்ராக்டர் கட்டுகின்ற வீடுகளுக்கு அந்த செங்கல் தன்னாலே வருகிறது. நம்முடைய சமூகத்தில் எவ்வளவு ஒழுக்கக்கேடு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நன்றாக தெரியும் இது ஏழைகளுக்காக கட்டுக் கொடுக்கப்படுகின்ற வீடு என்று. இதன் மூலமாக யாரும் லாபம் தேடவில்லை என்பதும் தெரியும். இதற்காக ஊராரிடத்தில் பணம் திரட்டி இருக்கிறார்கள், அதுவும் தெரியும். ஆனால் அடக்கவிருக்கு அந்த கல்லை கொடுக்கலாமா என்றால் கொடுக்க இயலவில்லை. இந்த நிலையிலே இருக்குமானால் தனிப்பட்ட வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொல்லைப்பட வேண்டி இருக்கின்றது, எவ்வளவு பொருட்செலவு ஏற்படுகிறது என்பதை பார்க்கிற நேரத்தில் உள்ளபடி இந்த வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதிலே மட்டும், கட்டட செலவை குறைப்பதிலே மட்டும் நம்முடைய பொறியியல் நிபுணர்கள் வெற்றி பெற்று விடுவார்களானால் ஒரு பெரிய தலைவலி சமூகத்தை விட்டு நீங்கிவிடும் என்று நான் கருதுகின்றேன். இதற்கு பேங்குகள், குறிப்பாக எல்ஐசியில் உள்ளவர்கள் பெருமளவுக்கு வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு பணம் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். இப்பொழுது சென்னை நகரத்தில் இட நெருக்கடி அதிகம் இருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் சென்னையிலே புதிதாக வளர்ந்திருக்கின்ற பகுதிகளை நீக்கிவிட்டு பழைய சென்னை என்று சொல்லப்படுகின்ற சித்தாதிரிப்பேட்டை, பெரியமேட், புதுப்பேட்டை, இன்னும் பெத்தநாயக்கன்பேட்டை என்று இருக்கின்ற இந்த பகுதிகளுக்கு போனால் 100 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகள் தான் இப்பொழுதும் இருக்கின்றன. அந்த வீடுகள் இருக்கின்ற இடத்தில் ஒரு 100, 200 அல்லது 1000 என்ற அளவுக்கு பாடி கட்டடங்கள் அந்த இடத்துல எழுப்பி இருந்திருக்குமானால் சென்னை நகரத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டே இருக்காது. ஆனால் இப்பொழுது ஒருவருக்கு ஒரு மனை இருக்கிறது, அரை மனை இருக்கிறது என்றால் அதில் கட்டப்பட்ட பழைய வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்க முடியும். அவரது நேரே மாடி கட்டடமாக எழுப்பினால் இந்த 2-3 பேருக்கு அது பயன்படும். அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு வாங்கிய கடனையும் திருப்பி கட்டி விடலாம். இதனை பேங்குகளை நடத்துகின்றவர்கள் வீடுகளுக்கு புதுப்பிப்பதற்காக, பழைய வீடுகளை திருத்தி அமைப்பதற்காக, 1 மாடி கட்டடத்தை 2 மாடி கட்டடம், 3 மாடி கட்டடம் என்று கட்டுவதற்காக கடனை தாராளமாக கொடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அப்படி முன்வருவார்களானால் வீட்டு நெருக்கடியும் இட நெருக்கடியும் கூட தீர்க்கப்பட முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே சர்க்கார் ஊழியர்களுக்கு தேவையான வீட்டு வசதிகளை தெரிவித்துக் கொள்வதில் எந்தெந்த வகையில் உதவி பெற முடியுமோ அவைகளை பற்றி நான் நிச்சயமாக ஆராய்ந்து பார்ப்பேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகிறார் உங்கள் கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை, அந்த கஷ்டங்களை தீர்க்குவதற்கு என்னால் ஆன வகையிலெல்லாம் நான் முயற்சி எடுத்துக் கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இத்தனை கஷ்டங்களும் நம்முடைய அனந்த பத்மநாபர்களை கேட்டால் ஒரு அருவியிலே போகுமே கேட்கின்றார். எனக்கோ நண்பர் அனந்த பத்மநாபன் அவர்களுக்கோ இப்பொழுது அருவி செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பது ரெண்டும் ஒன்று. ஆகினாலே நாங்கள் அதை மிக தாராளமாக சொல்லிவிடுகிறோம். அதில் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் இருக்கலாம், அதை எண்ணித்தான் அதில் கஷ்டமும் இல்லை ஆபத்தும் இல்லை என்பதை வைத்தியத்துறையிலே நிபுணரான டாக்டர் ரத்னவேல் சுப்பிரணி அவர்களை விட்டு உங்களுக்கு எடுத்து சொல்ல சொன்னோம். அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இதனாலே எந்த விதமான கெடுதலும் வராது. அந்த எந்த விதமான என்பதற்கு நீங்கள் எல்லா அர்த்தங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். எந்த விதமான கெடுதலும் இதில் இல்லை என்று அழுத்தம் இருக்கலாம். ஆகினாலே நீங்கள் தக்க பாதுகாப்பு உணர்ச்சி அடிப்படையிலே தான் இந்த திட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, நம்முடைய நண்பர் அனந்த பத்மநாபன் சொல்லுகிற பொழுது உடல் வளம் அதனாலே பாதிக்கப்படும் என்று ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் அதை அவர் வலியுறுத்தியிருக்க மாட்டார். அவர் அவசரப்பட்டு வலியுறுத்தி விட்டார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டாலும் டாக்டர் ரத்னவேல் சுப்பிரமணிய அவர்கள் அதற்கு ஒப்பமளித்திருக்க மாட்டார். ஆகினால் இந்த முறை எல்லோரால ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பான வசதியான ஒரு கெடுதலை செய்யாத முறை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக அல்லது சொன்னது மற்றவர்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் கோவிந்தசாமி பேசுகிற பொழுது சொன்னதற்கு கவனித்திருக்கலாம். குழந்தை குட்டிகள் அதிகம், குழந்தை குட்டிகள் அதிகம் என்றார். நீங்கள் அதிலேயே பார்த்தால் புரியும், ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை என்றால் குழந்தை என்கிறோம், ஒரு ஐந்து ஆறு பிறந்து விட்டால் குழந்தை குட்டி என்று ஒருவரை பார்க்கிற பொழுது அவருக்கு எத்தனை குழந்தை என்று தான் கேட்போம். ஆனால் அவர் சொல்லுவார், நமக்கா அது கிடக்கூடிய அவருக்கே தெரிகிறது தேவையில்லாத அளவுக்கு பெற்று விட்டோம். ஆகிற குட்டி என்று சொல்லுகிற பொழுதே நாமே அதை கொஞ்சம் தாழ்த்தி விட்டோம் என்று பொருள். ஆகையால் நமக்கு குழந்தைகள் வேண்டும், குட்டிகள் வேண்டும். ஒன்று ரெண்டு மூன்று என்ற அளவுக்கு குழந்தைகள் இருந்தால் இந்த குட்டிகள் எத்தனை என்று கேட்கின்ற கவலை இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை நிம்மதியான முறையில் வளர்க்க முடியும். என்னை பொறுத்தவரையில் பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, நம்முடைய அதிக குழந்தைகள் உள்ள வீடு எந்த வீட்டுக்கு சென்றாலும் முதல் மகனுக்கும் இரண்டாவது மகனுக்கும் மூன்றாவது மகனுக்கும் நாலாவது ஒரு பிள்ளை இருந்தால் அவனுக்கும் நீங்கள் உடல் வளத்திலே வண்ணத்திலே சுறுசுறுப்பிலே எதிலே நீங்கள் பார்த்தாலும் படிப்படியாக தேய்ந்திருப்பதை பார்க்கிறோம். சில வீடுகளிலே நாம் பல வருடங்களுக்கு பிறகு போய் எத்தனை குழந்தைகள் என்று கேட்டவுடன் அந்த தாய் வரிசையாக குழந்தைகளை கொண்டு வந்து நிறுத்தி காட்டுகிற பொழுது பலதரக்கு கடையில படி முக்கால் படி அரைக்கால் படி கால் படி அடிப்பு வைப்பதை போல் பையனுக்கு 9 வயது, பெண்ணுக்கு 7 வயது, மூணாவதுக்கு 6 வயது, 4வது 5 வயது, இது 5வது 2.5 வயது, 2.5 3 கவனம் இல்லை என்று இப்படி வந்து பிடிக்கிறது. இந்த அளவுக்கு இருக்கின்ற நிலை மாறி ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடையில் சில வருடங்கள் ஆகியும் இடைவெளி இருக்க வேண்டும். சினிமாவிலே கூட 3 மணி நேரம் வாழ்க்கையில் அந்த இடைவெளி கூட விடாமல் ஆண்டாண்டுக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருப்போமானால் தாய் தேய்வது மட்டுமல்ல பிறக்கிற குழந்தை ஒவ்வொன்றாக தேய்ந்து போய் கடைசியிலே குழந்தை பிறந்த பிறகு 4 வருடமாகி அது நடமாடாமல் இருக்கும் ரத்திரவசத்தோடு போய் சொல்லுவோம், குழந்தை நடக்க மாட்டேன் என்கிறது. கால் இல்லையா என்று கேட்பார், இருக்கிற குட்டி மாதிரி கால் உடனே அவர் கேட்பார், எத்தனாவது குழந்தை இது 6 என்பார். இந்த நிலையிலே நம்முடைய குழந்தை செல்வம் செல்வமாக இருப்பதற்கு பதிலாக சீர்கெட்டுக் கொண்டு வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். முன்னாலே அதை தடுத்து நிறுத்துவதற்கு வெறும் மனதிற்கு வலிமை மட்டும்தான் வேண்டும் என்றார்கள். அது சொல்வதற்கு நன்றாக இருக்கும், கேட்பதற்கு நன்றாக இருக்கும், நடைமுறையில ஒத்து வருவதில்லை. பாரதிதாசன் கூட ஒரு பாடல் பாடியிருக்கிறார் குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி. இனி தனக்கு குழந்தைகள் வேண்டாம், 5-6 குழந்தைகள் ஆகிவிட்டது என்று சரித்து கொண்ட கணவன் வீட்டிலே படுக்காமல் திருத்தண்ணியில படுத்தானாம். கதவை தாளிட்டுக் கொண்டு உள்ளே படுத்துக் கொண்டிருந்த மனைவி வெகு நேரத்திற்கு பிறகு கணவன் கவலையோடு வெளியே படுத்திருக்கிறான் என்ற எண்ணத்தில் ஜன்னலை திறந்து வெளியே பனி என்றாராம். புரிந்தது என்றானாம். அவன் கதவு திறக்கப்பட்டது உள்ளே சென்றான். அடுத்த 10வது மாதத்துக்கு 9வது ஆகினாலே இந்த மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு குடும்பத்தினுடைய அளவை குறைத்துக் கொள்ளலாம் என்பது அது நடைமுறைக்கு ஒத்து வருவதல்ல. ஆகையால் தான் நாம் மருத்துவ முறையில் தேர்ச்சி பெற்ற நிபுணர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டு கையாளப்படுகின்ற மருத்துவ முறையின்படி குடும்ப கட்டுப்பாட்டை செய்து கொள்வோமானால் நிச்சயமாக நம்முடைய சமூகம் நல்ல அளவுக்கு வலிவோடும் நல்ல அளவுக்கு மன வளத்தோடும் செல்வத்தோடும் வாழ முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு உலகத்திலே போய் பார்த்து நாங்கள் அதிகம் பேர் இருக்கிறோம், எங்களுடைய வசதி குறைவாக இருக்கிறது என்று எத்தனை காலத்திற்கு கேட்போம். என்னிடத்திலே ஒரு அமெரிக்க நாட்டிலிருந்து வந்த நம்முடைய நண்பர்களிலே ஒருவர் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு பேர் வளர்ந்திருக்கிறீர்களே, குடும்ப கட்டுப்பாடு கிடையாதா என்றார்கள். இருக்கிறது ஐயா என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய அமெரிக்க நாட்டில் இவ்வளவு வளம் இருக்கிறது, நாங்கள் மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறோம், அது ஈவு போட்டு பார்த்தால் எங்களுடைய போக வீடு உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தையும் உங்களிடத்தில் உள்ள மக்கள் தொகையை கணக்கு போட்டு பார்த்தால் என்ன உங்களுக்கு வரும் என்றார்கள். நான் கூட வேடிக்கைக்காக அவரிடத்தில் சொன்னேன், நாங்கள் எதிலுமே கொஞ்சம் அளவை அதிகப்படுத்தக்கூடிய வாடிக்கை நாங்கள் ஆண்டவரையே மூன்று ஆண்டவராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவர்கள் என்றால் 33 கோடி தேவர்கள் என்கிறோம், ரிஷிகள் என்றால் 48,000 ரிஷிகள் என்கிறோம். எங்களுக்கு இந்த எண்ணிக்கையிலே தான் நம்பிக்கை அதிகம். ஏனென்றால் எங்களுக்கு தனித்தனியாக இருப்பதில் இருக்கிற அவரத்துக்கு 48,000 ரிஷி இருந்தால் ஒரு ரிஷியால் முடியாவிட்டால் இன்னொரு ரிஷியாராவது முடியட்டும் என்ற அளவுக்கு எண்ணிக்கை பெருக்கி இருக்கிறோம். அதே போல மக்கள் தொகை வளர்ந்திருக்கிறது, அதை குறைத்துக் கொள்ள பார்க்கிறோம் என்று நான் சொன்னேன். இந்த மக்கள் தொகை குறைப்பில் நீங்கள் வெற்றி பெறாத வரையில் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த நாடு பொருளாதார துறையில் வெற்றி பெற முடியாது என்று அவர் நண்பர் என்ற முறையிலே என்னிடத்தில் எடுத்து சொன்னார். அந்த முறையிலே இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான திட்டமாக இருக்கின்றது. ஆகையால் அதிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற பொழுது உங்களுடைய ஓய்வு நேரத்தை நன்றாக பேசக்கூடியவர்கள், நன்றாக எழுதக்கூடியவர்கள் இந்த பிரச்சாரத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ளுவேன். நம்முடைய நண்பர் அனந்த பத்மநாபன் அவர்கள் இதற்காக பிரச்சாரகர்களை எல்லாம் உத்தியோகத்துறையிலே அமர்த்திருக்கின்றார்கள் என்றாலும் சர்க்கார் துறையிலே பணியாற்றுகின்ற மற்றவர்கள் இதை போன்ற பிரச்சாரத்தை நடத்துவதற்கு சில வசதிகளை, போக்குவரத்து வசதிகளை, அதற்கு தேவையான புள்ளி விவர வசதிகளை, அதற்கு தேவையான ஏட்டு வசதிகளை, இவைகளை எல்லாம் அவர் தருவாரானால் அதையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஓய்வு நாட்களிலே ஒரு நாள் இரண்டு நாள் இதற்கென்று நீங்கள் ஒதுக்கி சுற்றுப்புறத்திலே உள்ள கிராமப்புறங்களுக்கு சென்று இந்த பிரச்சாரத்தை செய்வீர்களானால் மிகவும் பலனளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதற்கு சீரணிப்படையை பயன்படுத்த வேண்டும் என்று நண்பர் அனந்த பத்மநாபன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய சீரணிப்படையில உள்ளவர்களில் இந்த காரியத்திற்கு எடுத்து சொன்னால் பொருத்தமாக இருக்கக்கூடிய வயதானவர்களாக பார்த்து அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இப்பொழுது நம்முடைய சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் அதை பற்றி அதிகம் பேசவில்லை. ஏனென்றால் அவர் இன்னும் மனம் ஆகாதவர். இப்படி இதை போல மனமாகாமல் இருக்கிற ஒரு வாலிபராக அனுப்பி நீங்கள் குடும்பங்களை எல்லாம் கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேட்கிற பொழுது என்னமோ போல இருக்கும். ஆகையால் தான் அந்த சீரணி படையில் கொஞ்சம் 30 வயது, 35 வயது, 40 வயது இந்த அளவுக்கு ஆகியிருக்கின்ற கொஞ்சம் நல்ல பருவத்தில் உள்ளவர்களாக பார்த்து அவர்களிடத்தில் இதற்கான கருவிகள், இதற்கான புள்ளி விவரங்கள், இதற்கான ஏடுகள் இவைகளை எல்லாம் பரப்ப வேண்டிய முறை, இதற்கு நிழற்காட்சிகள் இவைகளை எல்லாம் அவர்கள் கொடுத்து உதவுவார்களானால் சீரணிப்படையில் உள்ளவர்களிலே சிலரை அதற்கென்று பணியாற்றுவதற்கு அழைத்துக் கொள்வதிலே எந்த விதமான தடையும் இல்லை. சொல்லப்போனால் மெத்த விருப்பத்தோடு நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றபடி உங்களுடைய உத்தியோகத்துறையில உள்ள பல்வேறு வகையான குறைபாடுகளை நீக்குவதற்கு நீங்கள் நம்முடைய தலைமை செயலாளராக இருக்கின்ற நம்முடைய நண்பரிடத்திலே நீங்கள் சொன்னாலே போதும். அவர் என்னை போல ஆகட்டும் என்று சொல்ல மாட்டாரே தவிர நிச்சயமாக அவர்களை அக்கறையோடு கவனிப்பவர். இன்னமும் சொல்ல போனால் நான் இப்போது சொல்லிவிட்டேன் உங்களிடத்தில், இதை 3 மாதத்தில் முடிக்கிறேன், இதை 1 வருடத்தில் முடிக்கிறேன். இது சாமி வரம் கொடு, பூஜாரி வரம் கொடுத்தாலும் சாமி மனம் வைக்க வேண்டும் என்பார்கள். அதே போல நான் சொல்லிவிட்டாலும் கூட அதை தக்க நேரத்தில் முடித்துக் கொடுக்க வேண்டிய திறமையும் பொறுப்பும் அவரிடத்தில் இருக்கின்றது. அவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவரை போல மிகுந்த கனிவோடு பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கின்றவர். அவருடைய நட்பும் தோழமையும் உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், கிடைத்துக் கொண்டு வருகிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகையினால் உங்களுடைய நல்வாழ்வு மேலும் செம்மையுற்று நீங்கள் ஆற்றுகின்ற தொண்டின் மூலம் சமுதாயத்துக்கு நற்பலன் கிடைத்து அனைவருக்கும் நாம் ஒரு பொறுப்பான காரியத்திலே ஈடுபட்டோம், அந்த காரியத்திலே வெற்றி பெற்றோம் என்ற மனநிறைவு ஏற்பட வேண்டும் என்ற என்னுடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.